আলহামদুলিল্লাহ রাব্বিল আলামিন ওয়া সালাতু ওয়া সালামু আলা রাসূলিহিল মুরসালিন ওয়া আলা আলিহি ওয়া সাহাবিহি আজমাইন। ক্বালা আল্লাহু তাআলা ফিল কুরআনিল আযীম ওয়াল ফুরকানিল মাজীদ ওয়া মান ইউহাজির ইলা আল্লাহি ওয়া রাসূলিহি ثُمَّ يُدْرِكُهُ الْمَوْتُ فَقَدْ وَقَعَ أَجْرُهُ عَلَى اللَّهِ وَقَالَ النَّبِيُّ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ الْهِجْرَةُ تَهْدِمُ مَا كَانَ قَبْلَهَا أَوْ كَمَا قَالَ عَلَيْهِ الصَّلَاةُ وَالسَّلَامُ صَدَقَ اللَّهُ مَوْلَانَا الْعَظِيمُ وَصَدَقَ رَسُولُهُ النَّبِيُّ الْكَرِيمُ وَنَحْنُ عَلَى ذَلِكَ مِنَ الشَّاهِدِينَ وَالشَّاكِرِينَ وَالْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ। புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாக்குக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சுஹதாக்கள், ஸாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றும் நின்று நிலவட்டுமாக்குக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு சில நாட்களில் ஹிஜ்ரி 1429 முடித்து ஹிஜ்ரி ஆண்டு 1430 தொட இருக்கிறோம். பொதுவாகவே இன்றைய உலகத்திலே ஆங்கில மாதத்திற்கு கொடுக்கிற முக்கியத்துவம் இஸ்லாமிய மாதத்திற்கு இஸ்லாமியர்களிடத்திலேயே இல்லை. ஹிஜ்ரி மாதங்கள் எப்படி உருவானது, ஏன் ஹிஜ்ரத்தி மாதமாக ஆக்கப்பட்டது, ஆண்டின் துவக்கமாக ஆக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பிறப்பு, பெருமானாரினுடைய இறப்பு, பெருமானாருக்கு நபித்துவம் கிடைத்தது, இதையெல்லாம் ஆண்டின் துவக்கமாக ஆக்குவதை விட்டுவிட்டு பெருமானார் மக்காவில் இருந்து மதினாவிற்கு சென்றதை ஹிஜ்ரத்தின் துவக்கமாக ஆக்கப்பட்டதற்கு காரணம், அதிலே ஏராளமான பாடங்கள் இந்த சமுதாயத்திற்கு உண்டு. பெருமானார் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு தன் தோழர்களோடு புறப்படுகிறார்கள் என்றால் அதற்குள்ளே ஏராளமான பாடங்கள் உள்ளே அமைந்திருக்கிறது. அதுல முதல் பாடமே திட்டமிடல். ஹிஜ்ரத்து சொல்லித் தருகிற ஆரம்ப பாடமே திட்டமிடுதல். இரண்டு பேர்கள் திட்டமிடுகிறார்கள், ஒரு பக்கம் காஃபிர்கள், மறுபக்கம் அல்லாஹும் ரசூலும் திட்டமிடுகிறார்கள். எது நேர்மையான திட்டமாக இருந்ததோ அதை அல்லாஹ் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தான், ஆண்டின் துவக்கமாக அதை அல்லாஹ் ஆக்கினான். இன்னொரு திட்டமிடுதலை அல்லாஹ் எப்படி அழித்தேன் என்பதையும் பேசுகிறார். நாரும் நதுவா கூட்டம் நடக்கிறது, எல்லா காபிர்களும் ஒன்று சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். பெருமானாருக்கு உலகத்திலேயே முதல் எதிரி அபூ ஜஹில் அல்ல, அபூ லஹப் அல்ல, உத்பாவோ சைபாவோ பெருமானாரின் முதல் எதிரி அல்ல. உலகத்திலே பெருமானார் பிறந்த உடனே எதிர்ப்பை காட்டுவது அவர்கள் அல்ல. பிறந்த உடனே, பிறந்ததிலிருந்து பெருமானார் வாழ்ந்த காலம், வஃபாத்தாகிற காலம் வரைக்கும் பெருமானாருக்கு எதிரியாக இருந்தவன் இபிலீஸ் தான். இபிலீஸ் மனித தோற்றத்திலே தாரும் நதுவாவிலே வந்து அமர்வான். நஜது நாட்டை சார்ந்த ஒரு மனிதனை கொண்டு, ஒரு சேகை போன்று, வயதானவரை போன்று அந்த தோற்றம், அவர் சொன்னால் உடனே மக்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளுகிற அமைப்பிலே பாங்காக, ஒரு போங்காக வந்து அமர்கிறார். தாரும் நதுவாவில் கூட்டம் அப்படியே மெதுவாக ஆரம்பமாகிறது. ஒவ்வொருவரும் ஒரு ஆலோசனை கூடுகிறார்கள். இந்த முகம்மது வந்ததற்கு பிறகு தந்தைக்கும் மகனுக்கும் மத்தியிலே பிரிவினையை ஏற்படுத்தி விட்டார். பலவாறான பிரச்சனைகளுக்கு அவர் காரணமாக இருக்கிறார். அவர் என்ன செய்வது? அவையில் இருந்த ஒருவன் சொன்னான், அபுல் பக்தரி, அவரை நாடு கடத்தி விடலாம். இந்த நாட்டில் இருந்தால் தானே அவருடைய கொள்கைகளை கூறுவார், நாடு கடத்தி விடலாம். அதற்கு இந்த இபிலீசு சொன்ன பதில், நாடு கடத்தினால் அந்த நாட்டிலும் தன்னுடைய கொள்கையை புகுத்தி இந்த நாட்டை பிடித்துக் கொள்வார். இது சரியான முறை அல்ல, பதில் அல்ல. வேறு என்ன செய்யலாம்? ஆலோசனை பரவி வருகிற பொழுது ஹிஷாம் இப்னாம் தன் கருத்தை தெரிவிக்கிறார், வீட்டு சிறையில் அடைத்து விடலாம். முகம்மதை ஒரு வீட்டுக்குள்ளே பூட்டி வீட்டு சிறை வைத்து விடலாம். யாருக்கு, யாருடைய பாதுகாப்பில் இருக்கிறார்களோ அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நபிக்கு இவர்கள் வீட்டு சிறையிடப்படுகிறார்கள். இந்த யோசனையும் சரியில்லை என்கிறான் இப்லீஸ். இதுவும் சரியல்ல. காரணம், இவர்களின் குடும்பத்தார்கள் குறைசு குலத்தை சார்ந்தவர்கள், உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள், அந்தஸ்தில் இருப்பவர்கள், அவர்கள் எல்லாம் சேர்ந்து படையெடுத்து விடுவார்கள். இதெல்லாம் சரியான யோசனை அல்ல. அபுல் ஹிக்கம் என்ற அரபுகளால் பாராட்டப்பட்ட, இவனுடைய கருத்துக்கள் எங்கு போனாலும் எதிரொலிக்கும் என்று போல் பேசப்பட்ட அபு ஜஹில் சொல்லுவான், ஒரு அழகான திட்டம் ஒன்றை தருகிறேன், 100 இளைஞர்கள் ஒன்று சேர வேண்டும், 100 குலத்தில் இருந்து என்றான். 100 குலத்திலிருந்து, கபீலாவிலிருந்து 100 பேர்கள் ஒன்று சேர வேண்டும். எல்லோரும் சேர்ந்து முகம்மதை கத்தல் செய்ய வேண்டும். நஊது பில்லா. இந்த அகிலத்திற்கு வெளிச்சம் விளக்கேற்றுவதற்காக வேண்டி, வெளிச்சத்தை தருவதற்காக வேண்டி வந்து அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருக்கிற பெருமானாரை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக 100 குலத்திலிருந்து, கபீலாக்களிலிருந்து ஆட்கள் ஒன்று சேர வேண்டும், எல்லோரும் சேர்ந்து தாக்க வேண்டும். அருமையான யோசனை என்று இபிலீசுக்கே ஆலோசனை சொன்னவன் இந்த அபுஜே. சாதாரணமானவன் அல்ல, உலகத்தில எல்லா கெடுதிகளுக்கும் ஆலோசனை வழங்குவன் இபிலீஸ் என்றால், இபிலீசுக்கே ஆலோசனை சொன்ன பாவி அபுஜே. இது நல்ல யோசனை என்று அரங்கேற்றப்படுகிறது. பெருமானாரை கொலை செய்வதற்காக ஒரு பக்கம் திட்டம் தீட்டப்படுகிறது, எல்லா இளைஞர்களும் இரவோடு இரவாக வந்துவிட வேண்டும், நாலா பகுதிகளிலும் சூழ்ந்து விட வேண்டும், பெருமானார் வெளியே வருகிற பொழுது அந்த முகம்மதை தாக்க வேண்டும் என்று இங்கே ஒரு திட்டம் நடத்தப்படுகிறது. உலகத்தில் இருக்கிற எல்லோருடைய உள்ளங்களையும் அறிந்தவன் அல்லாஹ் ஒருவன் தான். உலகத்தில் வேறு யாருக்கும் அந்த ஆற்றல் இல்லை. இபிலீசின் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை கூட அறிகிற ஆற்றல் அல்லாஹ் வைத்தவர் உலகத்தில் யாருக்கும் இல்லை. அந்த திட்டம் இறைவனுக்கு தெரியாதா? அல்லாஹ் ஆயத்தை இறக்குகிறான், உடனே ஜிப்ரீல் வந்து விடுகிறார்கள். நாயகமே, இது காபிரானவர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள், நாயகமே உங்களை கொலை செய்யலாம் என்று, உங்களை நாடு கடத்தலாம் என்று, வீட்டுச் சிறையிடலாம் என்று திட்டம் தீட்டி உங்களை கொலை செய்கிற யோசனை உருவாக்கப்பட்டு எல்லோரும் கொலை சூழ்ந்து வரப்போகிறார்கள், நாயகமே தயாராகி கொள். வீட்டில யாரும் இல்லை. அபுபக்கர் அலி அல்லாஹ் வீட்டிலே அபுபக்கர் இருக்கிறார்கள், அலி அலி அல்லாஹ்வும் பெருமானாரும் மட்டும் வீட்டுக்குள் இருக்கிறார்கள். இரண்டு பேர்களை தாக்குவதற்காக இருக்கிற கூட்டம் ஆயுதங்களோடு 100 பேர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். ஜிப்ரீல் ஆலோசனை கொடுக்கிறார், அல்லாஹ் உத்தரவிட்டான், நாயகமே மண்ணை தூவி விட்டு புறப்படுங்கள், நாயகமே மண்ணை தூவினார்கள் பெருமானார். அல்லாஹுவின் திட்டம் தான் வெற்றியானதே வரலாறு சொல்லும். விழித்துக் கொண்டே வழிவிட்டார்கள். உலக வரலாற்றிலே முன்னால் விழித்துக் கொண்டே அம்பும் கம்புமாக, வில்லும் வேலுமாக நின்று கொண்டு பெருமானாருக்கு வழிவிட்டவர்கள் அந்த குறைசிகள். அல்லாஹ் எப்படி திட்டத்தை முறியடிக்கிறார், நல்ல திட்டத்தை அல்லாஹ் எப்படி அங்கீகரிக்கிறார், அரங்கேற்றுகிறான் என்பதற்கு ஹிஜ்ரத்தை விட பெரிய பாடம் ஒன்று இல்லை. இன்றைக்கும் அந்த திட்டம் நடக்கிறது. ஒரு பக்கம் இஸ்லாத்தை அழிப்பதற்காக வேண்டி இஸ்லாமியர்களுக்கு தீவிரவாதிகள் என்று முத்திரையிட்ட கூட்டத்தின் நிறம் காவி என்பது சமீப காலமாக கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை. இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள், தீவிரவாதிகள் என்ற திட்டம் போட்டு பேசியது எல்லாம் யார் என்பது இன்றைக்கு சமூகத்திற்கு வந்துவிட்டது. காரணம், யார் நல்ல திட்டங்களை போடுகிறார்களோ அதை எல்லாம் அங்கீகரிக்கிறார். பெருமானார் செல்லா கொடிவத்தில் இந்த சமுதாயத்திற்கு கற்றுத்தந்தது, திட்டமிட்டு வாழ வேண்டும், திட்டமிட்டு நடக்க வேண்டும் என்று எல்லா சமூகமும் அதை எடுத்துக்கொண்டார்கள். இஸ்லாமியர்கள் மட்டும் அதில் ஜீரோவாகவே இருக்கிறார்கள். வீடும் திட்டமிட்ட வீடாக இல்லை. ஏதோ வந்தோம் போனோம், காலையில் எழ வேண்டியது, செல்ல வேண்டியது, மீண்டும் வர வேண்டியது, சம்பாதிக்கிற பணத்தை கொண்டு வந்து கொட்ட வேண்டியது, ஏதோ ஒரு வகையிலே செலவழிக்க வேண்டியது, இப்படித்தான் வீடு செல்லுகிறதே தவிர திட்டமிட்ட வீடுகள் உண்டா? நம்முடைய இல்லத்திலே உண்டா? வரவு இவ்வளவு, செலவு இப்படித்தான் இருக்க வேண்டும், இவ்வளவு எதிர்காலத்திற்காக சேமிக்க வேண்டும், நம்முடைய குழந்தைகள், குழந்தைகளுக்கு குழந்தைகள் எப்படி நடக்க வேண்டும் என்ற திட்டமிடுதல் இருக்கிறதா? எதிர்காலத்திலே நம்முடைய குழந்தைகள் எப்படி இருக்க வேண்டும்? சமூகத்தினுடைய நிலை இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்களே, இஸ்லாமிய பெண்கள் அந்நியர்களின் கரத்தை பிடித்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்களே, திட்டமிட்டு இருக்கிறோமா? குடும்பத்தில் திட்டம் இல்லை. மஹல்லாவிலேயாவது திட்டம் இருக்கிறதா? எந்த மஹல்லாவிலும் திட்டம் இல்லை. மஹல்லாவுக்கு என்று ஒரு வரம்பு இல்லை, சட்டம் இல்லை. அது இருந்தாலும் மக்கள் அதை மதிக்க தயாராக இல்லை. இந்த மகல்லான சட்டம் போட்டா அடுத்த மகல்லால போய் குடியேறலாம், அங்கு போய் இவனுடைய பசாத பரப்ப ஆரம்பிச்சான். அந்த மகல்லாவில இருந்து விரட்டினா அடுத்த மகல்லாவுக்கு போயிடுறான். ஒரு ஊருக்குள்ளேயே வடமகள் நாட்களில் வசாதை கிளப்புகிற சூழல் ஒரு சிலர்களிடத்தில் இருப்பதை நிதர்சனமாக கண்டு கொண்டிருக்கிறோம். மகல்லாவிலும் திட்டம் இல்லை. சரி, சமூக தலைவர்களிடத்திலே சமுதாயத்திற்காக ஏதாவது திட்டம் இருக்கிறதா? நம்முடைய இஸ்லாமியர்களுக்கு எப்படி கல்வியை கொடுப்பது, எப்படி வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது, எப்படி அமைப்பாக இந்த சமுதாயத்தை கொண்டு செல்வது? ஒவ்வொரு சமுதாயத்தினுடைய தலைவர்களும் வன்னிய இனத்தை சார்ந்தவர்கள், அதை போன்று நாடார் வர்க்கத்தை சார்ந்தவர்கள். இப்படி பல வர்க்கங்கள் எப்படி திட்டமிட்டு அந்த தலைகள் உருவாக்கி கொண்டு செல்கிறார்களோ அதை போன்ற ஒரு திட்டமிடுதல் நம்முடைய தலைவர்களுக்கு இருக்கிறதா என்றால் அதுவும் இல்லை. ஹிஜ்ரத்து தருகிற முதல் பாடமே திட்டமிடுதல். பெருமானார் திட்டமிட்டு சென்றார்கள், சௌர குகையிலே தங்கினார்கள், மூன்று நாட்கள் இருந்தார்கள், அதற்கு பிறகு புறப்படுகிறார்கள். செல்லுகிற வழியிலெல்லாம் அற்புதத்தை காட்டிக் கொண்டு அழகிய திட்டத்தோடு மதினாவுக்குள்ளே நுழைந்தார்கள். மதினாவிலே வாழ்ந்த பத்தாண்டு கால்களும் பத்து ஆண்டு காலங்களும் திட்டத்தோட பெருமானார் வாழ்ந்தார்கள். ஆனால் இவ்வளவு அழகாக திட்டமிட்ட அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் உம்மத்தை சார்ந்த நம்மிடத்திலே திட்டமிடுதல் அறவே இல்லை. எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த நபித்தோழர்களிடத்திலே தவக்குள் இருந்தது, நம்பிக்கை இருந்தது அல்லாஹுவின் மீது, ரசூலின் மீது முழுமையான நம்பிக்கை இருந்தது. யாராவது வீட்டை விட்டு சொத்தை விட்டு விட்டு சுகத்தை விட்டு விட்டு அனாதையாக ஒரே நாட்டிலேயே அகதிகளாக வாழ்ந்தது சஹாபாக்களை தவிர, முஹாஜிர்களை தவிர வேறு யாரும் இல்லை. அந்த நாட்டுக்குள்ளேயே அகதிகள், அவர்களை தவிர யாரும் இருக்க முடியாது. ஆனால் முழு நம்பிக்கை அல்லாஹ்வின் மீதும் ரசூலின் மீதும் இருந்தது. அந்த தவக்குல் நம்மிடத்தில் இருக்கிறதா என்றால் அல்லாஹ் ரசூல் சொன்னதை தவிர வேறு யாரு சொன்னதை வேண்டாலும் நாங்க ஏத்துக்கிறோம், அல்லாஹ் ரசூலை மட்டும் நாங்க ஏத்துக்கிற மாட்டோம் என்று சொல்லாமல் சொல்லுகிற சமுதாயம் தானே இந்த சமுதாயம். வரலாறுகளை பார்க்கிறோம். உம்மு சலமா அபு சலமா முதல் முதலிலே ஹிஜ்ரத் செய்தவர்கள் யார் என்றால், மக்காவிலிருந்து மதீனாவிற்கு புறப்பட்டவர்கள் யார் என்றால் அபு சலமா உம்மு சலமா. மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வெளியே கிளம்புகிறார்கள். உம்மு சலமாவை அவர்களின் கோத்திரத்தார் பிடித்துக் கொள்கிறார்கள். அபு சலமாவை பிடிக்கிறார்கள், அவர் தப்பிக்கிறார். அபு சலமாவினுடைய குழந்தை சலமா, சலமாவை அபு சலமாவின் கோத்திரத்தார் பிடித்துக் கொள்கிறார்கள். உம்மு சலமா மீண்டும் மக்காவுக்கு அழைத்துச் செல்லப்படுகிறார்கள். உம்மு சலமாவினுடைய குழந்தை சலமா அபு சலமாவின் கோத்திரத்திற்கு அழைத்துச் செல்லப்படுகிறார்கள். புறப்பட்ட மூன்று பேர்களில் மதீனாவை சென்று அடைந்தது அபு சலமா ரலியல்லாஹு தஆலா மட்டும்தான் அடைகிறார்கள். ஒவ்வொரு நாளும் அந்த பெண்மணி உம்மு சலமா தன் கணவனை எண்ணி, இஸ்லாத்தை தழுவிய கணவனை எண்ணி அபுத்தஹ் என்ற இடத்திலே வந்து அழுது கொண்டிருப்பார்களாம். ஹதீசுகள் சொல்லித்திருக்கிற வரலாறுகள், அபுத்தஹ் என்ற இடத்திலே வந்து எனக்கு ஹிஜ்ரத்தின் வாய்ப்பு கிடைக்கவில்லையே, எனக்கு ஹிஜ்ரத்தின் வாய்ப்பு கிடைக்கவில்லையே, என் குழந்தைகளையும் பிரித்து விட்டார்களே, குழந்தை ஒரு பக்கம் இருக்கிறது, என் கணவர் ஒரு பக்கம் இருக்கிறார், நான் ஒரு பக்கம் இருக்கிறேன், ஆனால் ஹிஜ்ரத்தினுடைய வாய்ப்பு எனக்கு கிடைக்காதா? அந்த பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சட்டத்தை அங்கீகரிக்கிற அரங்கேற்றுகிற வாய்ப்பு எனக்கு கிடைக்காதா என்று அழுது கொண்டிருப்பார்களாம் அபுத்தஹ் என்ற இடத்துல. இதை பார்த்து இவர்களின் அழுகையை பார்த்து குஃபார்களுக்கே இரக்கம் வந்தது என்றால் எப்படி அழுதிருக்க வேண்டும்? குஃபார்கள் எல்லாம் ஆலோசனை செய்து மீண்டும் தன் குழந்தையை கையிலே கொடுத்து ஓராண்டு காலத்திற்கு பிறகு அனுப்பி வைக்கிறார்கள். தன்னந்தனியாக ஒரு பெண்மணி தன் குழந்தையை பிடித்துக் கொண்டு புறப்பட்டு செல்லுகிறார்கள் ஹிஜ்ரத்திற்காக. இத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு தன்னுடைய கணவனை காண வேண்டும் என்று தனியாக பாலைவன பகுதிகளை பயணம் மேற்கொள்ளுகிற பொழுதுதான் தல்ஹா உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா, பின்னால் அவர் இஸ்லாத்தை ஏற்கிறார், இப்பொழுது இஸ்லாத்தை ஏற்கவில்லை, அந்த உஸ்மான் இப்னு தல்ஹா வழியிலே சந்தித்து அம்மா எங்கே செல்லுகிறாய் என்று கேட்டு இந்த பெண்மணியை உம்மு சலமா ரலியல்லாஹுவையும் குழந்தையையும் அழகாக கொண்டு போய் அவர்களுடைய கணவர் அபு சலமாவிடத்திலே சேர்த்தார். அதனால் பெருமானார் இவருக்கு வைத்த பெயர் அக்ரமுல்லாரா. பாலைவன பகுதியிலே ஒரு பெண்ணை பார்த்தால் வேட்டையாடி விட வேண்டும் என்று இருந்த அந்த காலத்திலே தனி பெண்ணை காபிராக இருந்தும் கூட இவர் இஸ்லாத்தை தழுவிவிட்டார் என்ற வெறி கொள்ளாமல் பெருமானாரிடத்திலேயும் அவர்களது தோழராக இருக்கிற கணவராக இருக்கிற அபு சலமா ரலியல்லாஹுவிடத்திலே கொண்டு வந்து அழகாக சேர்த்த காரணத்தினால் அவர்களுக்கு பெயர் வைத்தார்கள் பெருமானார் அக்ரமுல்லாரம். அரபிலேயே சங்கைக்குரியவர்,
பேர் வைத்து பெருமானார் துவாவும் செய்கிறார்கள். பத்தக மக்காவுக்கு பிறகு உஸ்மானி இப்னு தல்ஹா இஸ்லாத்தை தழுவுகிறார் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம். ஒரு பெண்மணி அல்லாஹுவின் மீதும் ரசூலின் மீதும் எவ்வளவு நம்பிக்கை வைத்தார், அந்த நம்பிக்கை இந்த சமுதாயத்தில் இருக்கிறதா?
அல்லாஹ் சொன்ன கட்டளைகளை அரங்கேற்ற வேண்டும், ரசூலின் திட்டங்களை அரங்கேற்ற வேண்டும் என்ற எண்ணம் இந்த சமுதாயத்தில் இருக்கிறா?
இன்னொரு பக்கம் பார்த்தால் இந்த ஹிஜரத்துக்காக அவர்கள் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சமல்ல நெஞ்சமல்ல. உமர் அலி அல்லாஹு தஆலா ஹிஜரத்துக்கு புறப்படுகிறார்கள், ஏறத்தாழ 20வது நபர். ஹிஜரத்துக்காக வேண்டி புறப்பட்டவர்களில் 20வதாக மதீனாவிற்கு சென்றவர்கள் உமரே ஃபாரூக் அலி அல்லாஹு தஆலா. செல்லுகிற பொழுது உடன் அழைத்து செல்லுகிறார்கள் ரயாஷ் என்ற நபித்தோழரையும் ஹிஷாம் என்ற நபித்தோழரையும் அழைத்து செல்கிறார்.
குபாவை அடைந்து விட்டார்கள், குபாவை அடைந்து விடுகிறார்கள். இந்த நேரத்திலே அபூஜஹில் புறப்பட்டு வருகிறார். அபூஜஹிலும் ஹிஷாமும் சகோதரர்கள், தாய் ஒன்று தந்தை ரெண்டு, தாய்வழி சகோதரர். சந்தித்து சொன்ன வார்த்தை உமரும் பக்கத்தில் இருக்கிறார், அபூஜஹில் சொல்லுவான், ஹிஷாம் நீ வந்து விடு, உன் தாயார் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார், நீ சென்றதிலிருந்து உன் தாயார் தலை சீவுவது கிடையாது, உன் தாயார் சாப்பிடுவது கிடையாது, உன் தாயார் உறங்குவது கிடையாது, அதனால் நீ என்னோடு வந்து விடு, உன் தாயாரை கவனித்து விட்டு மீண்டும் நீ புறப்பட்டு மதீனாவிற்கு வந்து விடலாம் என்று அழகு வார்த்தைகள் ஆசை வார்த்தைகளை சொல்லுகிற பொழுது உமர் அலி அல்லாஹு தஆலா சொல்லுவார்கள், பொதுவாகவே ஒருவருடைய உள்ளத்தை பார்த்து உணர்ந்து சொல்லுகிற ஆற்றல் உமருக்கு உண்டு.
உமரிடத்தில் யாரும் பேச தேவையில்லை, உள்ளே என்ன நினைத்திருக்கிறார் என்பதை கூட சொல்லுகிற ஆட்கள் உமர் அலி அல்லாஹ்வுக்கு உண்டு. உமர் சொல்லுவார்கள், அபூஜஹில் பொய்யுரைக்கிறார், ஹிஷாம் செல்லாதே, சென்றால் உனக்கு துன்பம் நேரிடுவது உறுதி, நீ செல்ல வேண்டாம். ஆனால் தாயின் மீது இருந்த பாசத்தின் வெளிப்பாட்டால் குபா வரைக்கும் வந்த ஹிஷாம் மீண்டும் புறப்படுகிறார். அபூஜஹிலோடு மீண்டும் உமர் அழைக்கிறார்கள், இதோ என்னுடைய ஒட்டகம் துள்துள் இருக்கிறது, இந்த ஒட்டகத்தை பிடித்துக்கொள், விரைவான ஒட்டகம் என்பது உனக்கு தெரியும், இந்த ஒட்டகத்தை பிடித்துக்கொள், அவர்கள் ஏதாவது தொல்லை கொடுத்தால் அதன் மூலமாக நீ வந்துவிடு என்று உமர் அலி அல்லாஹு தஆலா ஆலோசனை கொடுக்கிற பொழுது அபூஜஹில் சொன்னான், அரபுகளிடத்திலே பொதுவாகவே ஒரு பழக்கம் இருந்தது, அடுத்தவர்களிடத்திலே இரவல் வாங்குவதை கேவலமாக நினைக்கிற பண்பாடு அவர்களிடத்தில் இருந்தது, அதெல்லாம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறார்கள். ஹிஷாம் அலி என் சொத்து எவ்வளவு, என்னுடைய பொருளாதாரம் எவ்வளவு என்பது ஹிஷாம் உனக்கு நன்றாக தெரியும், நீ அபூஜஹிலோடு செல்லாதே, அவருடைய வார்த்தைகளுக்கு மயங்காதே, என் சொத்தில் பாதியை உனக்கு எழுதி தருகிறேன், நீ செல்ல வேண்டாம், என் சொத்தில் பாதி கொடுக்கிறேன், செல்லாதே. ஆனால் அபூஜஹிலின் வார்த்தைக்கு மயங்கி ஹிஷாம் ரலியல்லாஹு தஆலா என்கிறவர்கள் அபூஜஹிலோடு புறப்படுகிறார்கள். மக்காவுக்கு சென்றதற்கு பிறகு நடு வீதியிலே கட்டி வைக்கப்பட்டு இவர்தான் மதீனாவிற்கு சென்றவர் என்று அடிக்கப்படுகிறது ஹிஷாமை, அடிக்கப்படுகிறது ஹிஷாமை உமர் ரலியல்லாஹு தஆலா அங்கு நொந்து அழுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்களுக்கு அல்லாஹ் வஹியையே இறக்கி கொடுக்கிறார், லா துஸ்ரிஃபூ, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், லா தக்னத்து மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்திலிருந்து யாரும் நிராசையாக வேண்டாம் என்ற வசனம் வருகிறது. அந்த வசனத்தை மீண்டும் உமர் அலி அல்லாஹு தஆலா இவர்களுக்கு எழுதி அனுப்புகிறார்கள். அதற்கு பிறகுதான், அந்த கஷ்டத்திற்கு பிறகுதான் ஹிஷாம் மீண்டும் மதீனாவிற்கு வந்தார் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம். மதீனாவிற்கு வருகிற பொழுது ஹிஜ்ரத்தில் ஏராளமான கஷ்டங்களை இந்த சமுதாயம் சந்தித்தது, ஆனாலும் கூட அல்லாஹுவின் மீது முழு நம்பிக்கை இருந்தது இந்த சமுதாயத்தில், அதனால் அல்லாஹுவே எத்தியை கொடுத்தார். இதுல இன்னொரு பாடமும் உண்டு. ஹிஜ்ரத்தில் எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரு எல்லை உண்டு என்ற ஒரு பாடத்தை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறார். அன்னஸ்ரு மஅ ஸபர் என்ற அரபியிலே சொல்லுவார்கள். வெற்றி யாருக்கு கிடைக்கும் என்றால் யார் பொறுமையோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும் என்ற அரபியிலே சொல்லுவார்கள். அன்னஸ்ரு மஅ ஸபர், யார் பொறுமையோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுப்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 ஆண்டு காலம் மக்காவிலே பொறுமையாக இருந்தார்கள். ஹிஜ்ரத்தின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான். இதோடு மட்டுமல்ல, நபித்தோழர்களின் வரலாறுகளை பார்க்கிறோம். அம்மார் ரலியல்லாஹு தஆலா மக்காவில் இருக்கிற பொழுது அம்மார் ரலியல்லாஹுவினுடைய முதுகிலே கம்பியை காய்ச்சி இழுப்பார்களாம். இஸ்லாத்தை ஏற்றதற்காக கம்பியை காய்ச்சி இழுக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சொல்லுவார்கள், நபியே நாயகமே, என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நாயகமே, கம்பியை காய்ச்சி முதுகிலே இழுக்கிறார்கள் நாயகமே, நான் இஸ்லாத்தை விடுவதற்கு மனமும் இல்லை நாயகமே, இஸ்லாத்தை விட சொல்லி வற்புறுத்துகிறார்கள் நாயகமே என்று சொல்லுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மாருக்கு, அம்மா ரலியல்லாஹுவின் முதுகிலிருந்து ரத்தம் வடிகிறது என்றால் அதை பார்த்த பெருமானாரின் நெஞ்சிலிருந்து ரத்தம் வடிந்தது. பெருமானார் கரம் உயர்த்துகிறார்கள், அல்லாஹுமே, பெருமானார் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், குனி வர்தன் சலாமன் அலா அம்மா கமா குன்த வர்தன் சலாமன் அலா இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு நெருப்பை குளிர்ச்சியாக்கி தந்த இறைவா, நெருப்பை குளிர்ச்சியாக்கி தந்த இறைவா, இனிமேல் இந்த அம்மாரினுடைய உடம்பிலே படுகிற எல்லா நெருப்பு துளிகளும், எல்லா நெருப்பு துளிகளும் பருதாக குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று பெருமானார் துஆ கேட்டார்கள். அதற்கு பிறகு அம்மாரினுடைய முதுகிலே நெருப்பை காய்ச்சி இழுத்தால் அம்மாருக்கு எப்படி இருக்கும் என்று அம்மாரே எழுதுகிறார்கள், பூவை எடுத்து என்னுடைய முதுகிலே வைத்து பூசுவதை போன்றிருக்கும் என்று சொல்லி காட்டுகிறார்கள். பெருமானார் மாட்டிக் கொடுக்கிறார்கள் அத்தனை கஷ்டங்கள். பிலால் ரலி அல்லாஹு தஆலா பட்ட கஷ்டங்களுக்கு எல்லையே கிடையாது. உஸ்மான் இப்னு மதூன் ரலி அல்லாஹு தஆலா, உஸ்மான் இப்னு மதூன் ரலி அல்லாஹ் நெருப்பை மூட்டி புகையை மூட்டி அந்த புகைக்குள்ளே தழுவார்கள். உஸ்மான் இப்னு மதூன் ரலி அல்லாஹுவை இத்தனை கஷ்டங்களை கொடுத்தார்கள். இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு வேண்டும் அல்லவா, எல்லை வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ஹிஜ்ரத்தை ஏற்பாடு செய்தான். ஹிஜ்ரத்திற்கு பிறகு, கைபர் போர்க்களத்திற்கு பிறகு விச்சாண்டிகளாக இருந்த நபித்தோழர்கள் எல்லாம் லட்சாதிபதிகளாக மாறினார்கள். பிலால் ரலியல்லா எவ்வளவு சொத்துக்கள், பிலால் ரலியல்லா அபு ஹுரைரா ஒன்றுமில்லாத அபு ஹுரைராவுக்கு எவ்வளவு சொத்துக்கள், பட்டு கர்ச்சிப்பிலே அவர்கள் மூக்கை சிந்துவார்களா அழுது கொண்டே, ஒன்றுமே இல்லாத அபு ஹுரைராவுக்கு அல்லாஹ் எப்படியெல்லாம் நியமத்தை செய்திருக்கிறான் என்று சொல்லுவார்களா. இப்படி இது ஒரு பெரிய பாடம் இருக்கிறோம். கஷ்டத்திற்கும் ஒரு எல்லை உண்டு. அல்லாஹ் எல்லாத்தையும் காலம் முழுக்க கஷ்டப்படவே வைக்கிறது இல்ல. நாம் வரலாறுகளை பார்க்கிறோம், ஒரு காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பார்கள், பிறகு சுகத்தை அல்லாஹ் கொடுப்பான். எல்லோரையும் சுகமாகவும் வைப்பதில்லை. உலகத்துல பிறந்த யாருமே, அது பில் கேட்ஸா இருக்கட்டும், உலகத்துல எவனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கஷ்டமும் இன்பமும் மாறி மாறி வரும். இன்னமேல் உஸ்ரி யுஸ்ரா, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது சொல்லுவான், ஒரு கஷ்டம் ரெண்டு சந்தோஷம் என்று அல்லாஹ் பேசுவான். ஒரு கஷ்டத்தை அல்லாஹ் கொடுத்தால் ரெண்டு சந்தோஷத்தை அல்லாஹ் வழங்குவதாக பேசி காட்டுகிறார். ஹிஜ்ரத்திலேயும் நடந்தது. ஹிஜ்ரத்திலே இன்னொரு பெரிய பாடம் உண்டு, பொருளாதார சிந்தனை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு சென்றார்கள் என்றால் அடி தாங்க முடியாமல் சென்றார்கள் என்பது மட்டுமல்ல, பெரிய பொருளாதார திட்டத்தை பெருமானார் இந்த அகிலத்திற்கு ஏற்பாடு செய்கிறார். பெருமானார் மக்காவுக்கு செல்லுகிற பொழுது, மக்காவிலிருந்து மதினாவிற்கு செல்லுகிற பொழுது மதினாவாசிகள் எல்லாம் ஏறத்தாழ நம்ம நிலைமையில இருந்தாங்க. எல்லாம் வட்டிக்கு வாங்கி வட்டிக்கு வாங்கி வட்டி கட்ட முடியாமல் விளைகிற விளைச்சலை எல்லாம் யூதர்களிடத்தில் கொடுத்து விடுவார்கள். மீண்டும் கஷ்டப்படுவார்கள், விளைச்சலை எல்லாம் யூதர்களிடத்தில் கொடுத்து விடுவார்கள். அடிமைகளாகவே வாழ்ந்து கொண்டிருந்தார். பெருமானார் மதினாவுக்கு சென்ற உடன் செய்த முதல் வேலையே அன்சாரிகளையும் முஹாஜிர்களையும் ஒன்று சேர்த்தார்கள். பெருமானார் மக்காவாசிகள் மதினாவாசிகள், மக்காவாசிகளை பொறுத்தவரை விற்பனையாளர்கள் வியாபாரிகள், மதினாவாசிகளை பொறுத்தவரை விவசாயிகள் உற்பத்தியாளர்கள். விற்பனையாளர்களையும் உற்பத்தியாளர்களையும் சகோதரர்களாக மாற்றிவிட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேலை முடிந்தது. ரெண்டு பேர்த்தையும் மாத்தி ரெண்டே ரெண்டு உபதேசத்தை தான் செய்தார்கள். இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் அதை எடுத்திருக்கிறதா என்பதை மட்டும் நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கோம். ரெண்டே ரெண்டு உபதேசத்தை செய்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்று, நீங்கள் இஸ்ராப் செய்யாதீர்கள் என்றார்கள், வீண் விரயம் செய்ய வேண்டாம் என்றார்கள். இரண்டாவது, ஒருவருக்கொருவர் கொடுத்து வாழுங்கள் என்றார்கள், இருப்பவர் இல்லாதவருக்கு கொடுத்து உதவுங்கள் என்றார்கள். இதனுடைய நிலைமை என்னானது, ஒரே ஒரு வருஷம்தான் பெருமானார் சொல்லி ஓராண்டு காலத்திலே எல்லா வட்டிகளும் அடைக்கப்பட்டதே, மதினாவிலே வட்டி தொழிலே இல்லாமல் போனதே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிற பொழுது 10 வருடத்திலே அந்த ஜக்காத்தை, சஹாபாக்களுடைய ஜக்காத்தை வாங்குவதற்கு மதினாவிலே ஆள் இல்லை. எவ்வளவு பெரிய பொருளாதார திட்டம். இஸ்லாமிய சமுதாயம் இந்த ரெண்டு மட்டும் எடுத்துட்டா இந்த சமுதாயத்தில் ஏழைகளே இருக்க மாட்டார். இந்த சமுதாயத்தில் ஏழைகள் இல்லாத ஒரு பெரும் திட்டம் பெருமானார் வகுத்துக் கொடுத்த திட்டம் இஸ்ராப் கூடாது. இன்றைக்கு பார்த்தாக்கா நம்ம சமுதாயத்தில் மாதிரி இஸ்ராப் வேறு எந்த சமுதாயத்திலும் இல்லை. திருமண வீட்டிலே பார்த்தால் சுபஹானல்லாஹ்,
பிரியாணி தான் போடணும்னு ஏதாவது சர்த்து இருக்கிறதா சரியத்தில? அதுவும் இலைக்கு தகுந்தாற்போல் வாங்குகிற பழக்கமும் நம்மை சார்ந்தவர்களுக்கு இல்லை. நிறைய வாங்கிக்குவான், பாதி உணவை வைத்து விட்டு மூடுகிற சூழல் இந்த சமுதாயத்திலே நிறைய பேர்களுக்கு உண்டு. இதை பெருமையாகவே நினைக்கிற மக்களும் உண்டு. பாதி சோத்தை வச்சுதான் மூடணும்னு விற்கிற விலைவாசிகள் ஏறிக்கொண்டே செல்லுகிறது. அவன் திருமணத்திற்காக அங்கும் இங்கும் கடன்பட்டு திருமணம் நடத்துகிறார். ஆனால் இந்த இஸ்ராஃபிலே வீண்விரயத்திலே மட்டும் குறைவே கிடையாது. வகை வகையான சடங்குகள், விதவிதமான சடங்குகள், ஒவ்வொன்றுக்கும் ஆகிற செலவுகள். ஒரு காலத்தில விளையாட்டுக்காக ஏதோ ஒன்று ரெண்டு பொம்மைகள் வாங்கி கொடுத்த காலம் எல்லாம் போய் இன்றைக்கு சோகேசை அலங்கரிப்பதற்காகவே பொம்மைகள் வாங்கப்படுகிறது, பொருள்கள் வாங்கப்படுகிறது. எங்கே சென்று கொண்டிருக்கிறது சமுதாயத்தின் நிலை? இஸ்ராப் உலகத்தில் இருக்கிற எல்லா சமுதாயத்தையும் விட நம்மிடத்தில் அதிகமாக இருக்கிறது. அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவுற பணப்பான்மை இருக்கிறதா? அதுவும் நம் சமுதாயத்திலே குறைந்து விட்டது. அண்ணன் கஷ்டப்படுவான், பார்த்துக்கொண்டே பக்கத்திலே வீட்டை எழுப்பிக் கொண்டே இருப்பான். அவன் மனம் குறுகிக் கொண்டே செல்லும், இவன் வீடு எழுந்து கொண்டே இருக்கும். அவன் விடுகிற ஒவ்வொரு மூச்சும் இவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை தெரியவில்லை. அண்ணனை விடுங்கள், சகோதர சகோதரிகளை விடுங்கள். ஏராளமாக சம்பாதித்து தன் பெற்றோர்களை நடுத்தருவிலே நிறுத்தி இருக்கிற வாலிபர்கள் சமுதாயத்திலே இன்றைக்கு ஏராளம் உருவாகி கொண்டே வருகிறார்கள். பெற்றோர்களுக்கு உதவுகிற மனப்பான்மை சமுதாயத்தை விட்டு சென்று கொண்டே இருக்கிறது. விஜயத்தை தருகிற முதல் பாடம் இதுதானே? பெருமானார் பொருளாதார புரட்சி, யாருமே இந்த சமுதாயத்தில் ஏழைகள் இருக்கக்கூடாது, என் சமுதாயம் தலை நிமிர்ந்து இருக்க வேண்டும், அடுத்தவர்களுக்கு உதவும் சமுதாயமாக என் சமுதாயம் இருக்க வேண்டும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்தார்களே. மதீனாவிலே ஒரு பொருளாதார திட்டத்தை ஏற்படுத்தினார்களே, அந்த சமுதாயத்தை சார்ந்த நாம் இன்றைக்கு ஏழைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய சமுதாயத்தில 55% மேல் உள்ளவர்களுக்கு சொந்த வீடு இல்லை. பெரும் பணக்காரர்கள் என்று 1% தான் இஸ்லாமியர்களிலே இருக்கிறார்கள். எல்லாம் அத்துக்கூலிகளாக தன்னை மட்டும், தான் தன் குடும்பம் நன்றாக இருப்பதற்கே வழியில்லாதவர்களாக இருக்கிறோமே எண்ணி பார்க்கிறோம். இப்படி ஹிஜ்ரத்தின் ஏராளமான பாடங்களை இந்த சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டே இருக்கிறது. அதைத்தான் ஒரு கவிஞன் அழகாக சொல்லி காட்டுவார். விரல் வரித்த மலர் கூட, அந்த கவிஞன் அழகாக சொல்லுவார், விரல் வரித்த மலர் கூட வாசம் தரும். நாம் பறித்து விட்டோம் என்பதற்காக வாசத்தை நிறுத்தாது. விரல் வரித்த மலர் கூட வாசம் தரும். வெட்டியமன் விழி திறந்து ஊற்றெடுத்து நீரை தரும். மண்ணை வெட்டினா கூட அதுவே விழி திறந்து ஊற்றெடுத்து நீரை தரும். பாவிகளின் வாழ்வுக்கோ, பாவிகளின் வாழ்வுக்கோ ஹிஜ்ரத் தண்டனையாய் அன்பை தரும் என்று சொல்லுகிறான். பாவிகள் விரட்டுகிறார்கள், ஹுமான் நபிகள் ஹுமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதற்கு தண்டனையாக அந்த பெருமானார் மக்காவை விட்டு விரட்டப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதஹ் மக்காவிற்கு பிறகு, மக்காவை வெட்டி கொண்டதற்கு பிறகு அவர்கள் தண்டனையாய் அன்பைத்தான் தந்தார்கள், உங்களுக்கு மன்னிப்பு உண்டு என்றார்கள், நாம் எல்லாம் சேர்ந்து வாழலாம் என்றார்கள். இதுதான் இஸ்லாம் தருகிற பெரிய பாடம். அதனால் இஸ்லாமியர்களாக மார்க்கம் சொல்லுகிற முறைப்படி வாழ்ந்து, ஹிஜ்ரத்து தருகிற பாடங்களை பின்பற்றி வாழ்ந்து, இஸ்ராபை குறைத்து விட்டு, வீண்வரையத்தை கொடுத்து குறைத்து, அடுத்தவர்களுக்கு உதவி செய்து திட்டமிட்டு வாழுகிற நன்மக்களாக, அல்லாஹ்வையும் ரசூலையும் நம்பி வாழுகிற புனிதர்களாக வல்லோன் அல்லாஹ் நம் அனைவரையும் மாற்றி அருள்வானாக. வாக்குறு தாவா அனில் அல்ஹம்துலில்லாஹ் ரஸ்ஸலா.
This audio was downloaded from tamilislamicmedia.com.